இந்த வருஷம் முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தியிருக்கிற சுவா இறைகள் வாழ்வில் செய்த நன்மைகள் பாராட்டின கருமைகள் தகப்பனே இருவர் மாத்திரம் எங்களோடு இல்லாதிருந்தால் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருந்திருப்போமோ எங்களை வாழ வைத்த தேவமே எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உம்மை பெரியப்படுத்த எங்களுக்கு பலந்தாருங்கப்பா நீ நல்லவரும் நன்மை சேர்வருமாக இருக்கு எங்களுக்காகவே உயிரையும் தந்து உன்னதமான தேவனுடைய குமாரனே சபையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் பரிசுத்தாவியாகிய தேவனே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா எங்களுக்கு போதிங்க எங்களுக்கு உணர்த்துங்க தேவ கிருபை எங்களை தாங்கட்டும் மட்டும் மண்டாடுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுற மிக நல்ல பிதாவே ஆமே ஆமே எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம் சங்கீத புஸ்தகம் 103 அதிகாரம் சங்கீதம் 103 அதிகாரம் அதில் ஒன்றில் இருந்து வாசிக்கிறேன் போமே
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே
எல்லா இடத்துக்கும் பொதுவாக ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் நாம் இந்த வார்த்தைகளை சொல்வது வழக்கம் இப்ப எல்லோரும் சேர்ந்து அதை வாசிப்போம் அவர் செய்த சகல உபகாரங்கள் உபகாரங்கள் என்றால் தேவன் நமக்கு செய்த உதவிகள் நன்மைகள் சங்கீதக்காரர் சொல்கிறாரு என் ஆத்துமாவே மை சோல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி மட்டுமல்ல என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன மறவாதே மறவாதே இது வருஷத்தின் கடைசி ஆராதனையாக இருக்கும்படியால் ஒரு பெரிய செய்தியை கொண்டு வர மறுபல இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவளாக இருக்கணும் தரிசுவரி பொருத்தினவளார் யாருக்கு தேவன் நன்மை செய்யல யாருக்கு தேவன் தீமை செய்தார் 139 சங்கீதத்தில் முதன்மை சொல்றது சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்ப தேவ கிருபை தேவ பிள்ளைகளுக்கு என்றும் உள்ளதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நாம் நல்லவர்களாக இருக்கிறபடியால் அல்ல அவர் நல்லவராக இருக்கிறபடியால் அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது எப்பொழுதும் உள்ளது அகவிதாஸ் சங்கீதக்காரர் சொல்றாரு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் மறுதிறது அவர் கிருபை நமக்கு இருந்தபடியால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுங்கள் ஆகவே அவர் கிருபை இருந்தபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் இந்த உலகத்திலிருந்து அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம் அன்றுவரே என்றென்றைக்கும் இருந்து அடிக்கடி நான் யோசிப்பேன் அப்படி இருந்து என்றென்றைக்கும் உம்மோடு வாழ என்று தெரிந்து கொண்டேன் இந்த உலகத்துல ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்தவல்ல வருஷங்கள் கடந்து போகிறது வயசும் கரைந்து போகிறது ஒரு வருஷம் போகும்பொழுது ஒரு வயசும் குறைந்து போகிறது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு அதற்கு ஒரு முடிவு உண்டு இஸ் தியர் இஸ் எ பிகினிங் தேர் ஷுட் பி என் ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமாற முடிவு என்று ஒன்று சாட்சியுமாக இருந்தே ஆ. என கருமார்களே, 2014 ஆண்டு நம் கண்களுக்கு முன்பாகவே கடந்து போகிறது. அது வேகமாகவே போய்விட்டது. போன வருஷம் புது வருஷம் ஆராதனை இப்பொழுதுதான் நடத்துறது போல தோணுது. வருஷம் முடிந்து இறுதிக்குள்ள வந்துட்டோம். திரும்பிப்பார் நாம் கடந்து வந்த பாதைகள், கத்தர் நம்மை நடத்துகிற விதங்கள், நாம் திரும்பி பார்க்கிறது நலமாக இருக்கும். தேவன் மாத்திரம் நம்மோடு இருக்காவிட்டால் இன்னைக்கு நாம் எப்படி இருப்போம்? ஒருவேளை ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்காவிட்டால் இன்னைக்கு உன்னுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, ஏனென்றால் அவர் உனக்கு நன்மை செய்தார். என்னதான் நன்மை செய்தாரு? அதையும் அவர் விவரிக்கிறார். மூன்றாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்களா இருந்தால், அவர் உன் அக்கிரமப்படி
உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது.
ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். சரி, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய வாழ்விலே நாம் தேவனுக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் ஒன்ற இரண்ட, நமக்கு விரோதமாக இன்னொருவர் ஏதாவது ஒன்று செஞ்சுவிட்டால் உடனே நம்முடைய உள்ளம், ஆனால் நம்ம தேவனுக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்திருக்கிறோம், நம்முடைய மனசாட்சி அறியும், தேவனும் அறிவார். ஆகவே சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி மன்னித்து நோய்களை குணமாக்கி. எனக்கு சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நோய்களை சோபாக்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. எப்படி 13 அதிகாரம் 8 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், He will never change yesterday, today, ever and forever. மாறும் உலகில் நமக்கு ஒரு மாறாத தேவன் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தபோது எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ நோய்களை சோபாக்கினார். அன்றைக்கு இயேசு அற்புதங்களை செய்து நோய்களை குணமாக்கியது உண்மையானால் இன்றைக்கும் அவர் இதை செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எப்படி நாம் சொல்லுவது? அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை, அவருடைய மனதுக்கம் மாறவில்லை. அவை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவர் நோயாளிகளை பார்த்தபோது மனதுருகி குணமாக்கினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கிறார், மனதுருகி மனதுருகி மூவ் வித் கம்பேஷன். அவர் God is a God of compassion. எனக்கு ஏதோ வல்லமை இருக்குது என்பதை காட்டுவதற்காக இயேசு எங்கும் நோய்களை குணமாக்கிறது நாம பார்க்க முடியாது. ஆனால் ஜனங்கள் மீது மனதுருகி அழாது, மனதுருகி அவர்களை குணமாக்கிறது வேதத்தில் நாம பார்க்கிறோம், பார்த்து பரவசமடை. ஆகவே அன்றைக்கு இயேசு நோய்களை சுகமாக்கிறது உண்மையானால் இன்றைக்கும் அவர் சுகமாக்க வேண்டும். ஆகவே நம்ம விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாம் இல்லையா? 100 பேர்ல நான் கை வைத்து ஒருவேளை 100 பேரும் சுகமாகாமல் விட்டாலும் 101 நபர் மேலும் நான் கை வைக்க நான் தயங்கவே மாட்டேன். இரவாய் வியாதிசைகள் மேலே கைகளை வைப்பார், அப்பொழுது சுத்தமாவார். தேவன் மாறுவதில்லை, அதுபோல அவருடைய வார்த்தையும் மாறுவதில்லை. அவருடைய வார்த்தைகள் வானங்களிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி 119 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோமே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தியிருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்விலே தேவன் தன்னை நடத்தின விதத்தை நினைத்து உருகி உடைந்து ஆண்டவருக்கு பார்த்து சொல்ற, தன் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, ஏனென்றால் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. நான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிங்க, நம்முடைய அக்கிரமங்களை யார் மன்னிக்க முடியும்? தேவனுக்கு மனுஷனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது மனுஷனத்தில் போய் நாம் ஒப்புரமாக்கி மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை தேவனே அல்லாமல் வேற யார் நமக்கு மன்னிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஒரு மறக்க முடியாத வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாருக்கு உண்டு. ஆகவே எழும்பு, உன் படிக்கு எடுத்துக்கொண்டு நட. எங்க சொல்றாரு? பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா படுத்த படுக்கையாக கிடந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே நம்பிக்கையற்று நாதியற்று நடைப்படும் போல 38 வருஷமாக படுத்த படுக்கையாக கிடக்கிற உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எலும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சட்டு யோசிங்க, அவன்தான் வியாதியா இருக்கிற இயேசு அவருக்கு போய் தொட்டு அவருடைய சுகமாக்கி இருக்கணும். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எலும்பு படுக்கை எடுத்தணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? 38 வருஷமாக அவன் படுக்கையில படுத்த படுக்கையாக கிடந்ததின் காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில இருந்த அக்கிரமங்கள் பாவங்களாகும். ஆகவே அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுக்கு அற்புத சுகமே இல்லை. ஆகவே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமுடைய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும், எலும்பு எடு படுக்க நடு என்றார். இதுவரை படுக்கை அவரை சுமந்தது, இப்போ அவர் எழும்பி தன்னை சுமந்த படுக்கையை சுமந்து கொண்டு அவர் நடந்து போகிறார். பிற்பாடு அவரை தேவாலயத்திலே கண்டு, இதை விட அதிக கீழானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாது. அங்கேயும் தெளிவாகிறது, 38 வருஷமாக வியாதிப்பட்டு கிடந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவர் வாழ்விலே இருந்த அக்கிரமம் பாவம் கண்மம் தெரியாது. சத்தியத்து அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலாகும். பல வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் அவருடைய வாழ்விலே இருக்கிற மன்னிக்கப்படாத பாவங்கள் அக்கிரமம். பாவங்கள் சாபங்களாகி பரம்பரையே தொடருது, சந்ததியே அது பாதிக்கு. நான் பலரை பார்த்திருக்கிறேன், சில குறிப்பிட்ட வியாதிகளை நான் கேட்பேன், இது உங்க அம்மா கருத்து தான், எனக்கு அப்பதான் எஸ் இட்ஸ் எ கர்ஸ் ஃபாலோயிங் த ஜெனரேஷன், சந்ததியை தொடர்ந்துட்டே இருக்கு. சில குடும்பங்களில தொடர்ந்து சில அனர்த்தங்கள் தொடர்ச்சியாக நடைபெறதுக்கு காரணம் தெரியுமா? சந்ததியை பாதிக்கிற சாபம். ஆகவேதான் அன்பு பெற்றோருக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்வது, உங்களோட பிள்ளைகளுக்கு சொத்து சுதந்திரத்தை சேர்த்து வைக்காட்டாலும் தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வச்சிடாது. பணம் பொருளை சேர்க்காட்டாலும் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வச்சுட்டு போயிடாது. பிள்ளைகளாவது வாழட்டும் என்று மறுபடி போன, உனக்காக அல்லாட்டாலும் உன் சந்ததிக்காகவது உன் தேவனாகிய கத்தரை உண்மையா தேடு, உன் சந்ததி வாழட்டும். நான் சில நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் மாத்திரமில்லை, என் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, கத்தருக்கு முன்னால சொல்றேன், ஆண்டவர் கேட்டிருக்கிறேன், நாம் மாத்திரம் இல்ல, என் பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, உங்களோட வருகை வர தாமதித்தால் என் சந்ததியும் உண்மை சேவிக்கணும், என் சந்ததி உங்களோட வருகை வரைக்கும் என் சந்ததிக்காக நான் உங்களிடத்துல மண்டாடுன்னு சொல்லி ஆண்டவத்தில் ஜெபிக்கிறது என் வழக்கம். ஏண்டா என் குடும்பத்தில் நான் உனது தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சோ என்னில இருந்த ஒரு பெரிய மாற்றம் என் சந்ததிக்குள்ளேயே கத்தர் கொண்டு வர. அதுபோல நீங்கள் ஒருவர் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உங்களுடைய சந்ததிக்குள்ளே கொண்டு வர போகிறார். ஆகவே உங்களுடைய சந்ததியும் ஆண்டவர் வருகை வரைக்கும் கத்தரை சேவிக்க மண்டாடுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இளவயதில் என்னை காத்தீர், முதிர் வயதிலும் என்னை கைவிடாதிருப்பீராக. நானும் அப்படி ஜெபிக்கிறது வழக்கம் உண்டு, ஆண்டவரே முதிர் வயதில் நான் இவருக்கும் பாரமாகிடக் கூடாது. ஆகவே இளம் வயதில் என்னை காத்தேன், புதிர் வயதிலும் என்னை காத்திரும், அப்படி நாம் செபிக்க கற்றுக்கொள்வது நல்லது. நம் ஆண்டவர் வாலிபத்துக்கு மட்டுமல்ல வயோதிபத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறார். கத்துடைய நாபத்துக்கு வயபுண்ட. சரி, சங்கீதக்காரர் சொல்லுறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏனென்றால் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து மட்டுமல்ல நோய்களை குணமாக்கி, மன்னித்து குணமாக்கி, அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கின. 38 வருஷமாக பாதிப்பட்ட மனுஷனுடைய பாவத்தை அக்கிரமங்களை மன்னித்து அவர் நோய்களை குணம். வேறு யார் இதை செய்ய முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்பயாவது இருந்துட்டு ஒரு ஏஞ்சல் இறங்கி வருவான், குளத்தை கலக்குவான். கலக்கின உடனே அந்த குளத்துல எவன் முந்தி இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிக்காரனா இருந்தாலும் சுத்தமாவான். ஒருவேளை இவன் எத்தனை வருஷமாக பெதஸ்தா குளத்துல படுத்திருந்தானோ தெரியாது. ஏன் தெரியுமா? இவன் இறங்கி போறது, இவன் தான் இறங்கி போக முடியாது. ஏன்னா படுத்த படுக்கையா இருக்கு. அப்ப சம்படி கேன் ஹெல்ப், யாராவது ஒருவர் அதுக்கு உதவி செய்யணும் குளத்துல இறங்குறது. ஏஞ்சல் எப்ப வரும்படி யாருக்கு தெரியும்? அப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆகவே எவ்வளவு காலமாக அவன் பெதஸ்தா குளத்துல அப்படியே படுத்த படுக்க தெரியாது. 38 வருஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி கடந்து போயிடுச்சு. 38 வருஷமாக வியாதியிலேயே ஒரு மனுஷன் செலவழிக்கிறதா இருந்தா அவனோட வாழ்க்கையே ஒரு நரகம் போல இருந்திருக்கும் இல்லையா? ஏன் நான் பிறந்தேன், ஏன் இப்படி இருக்கிறேன், செத்து போற நல்லவா இருக்கு அப்படியெல்லாம் அவன் நினைத்திருக்க கூடும் இல்லையா? யார் அவனுடைய வியாதியை மாற்றக்கூடும்? யார் அவனை குணமாக்க முடியும்? யார் ஒருவன் அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? யார் ஒருவர் ஒரு நம்பிக்கை அவருக்கு கொடுக்க முடியும்? விஞ்ஞானம் அவனை வாழ வைக்க முடியுமா? மருத்துவம் அவன் சரத்துல வேலை செய்ய முடியுமா? Nobody can help him. There's only one way. ஒரே ஒரு வழிதான். ஆண்டவர் இயேசு அவரை தேடி வந்தார். சொத்தபடி விரும்புறாயா? அவனுக்கு வந்திருக்கிறவ யாருன்னு தெரியாது, அவன் கதை இழக்கிறார். ஆண்டவரே, குளம் கலக்கும் பொழுது என்ன கூட்டி கொண்டு கொடுத்து கொண்டு அவங்க நிறுத்தி எலும்பு எடுப்படிக்கு போ. அவன் பாவங்களை அக்கிரமங்களை படித்த ஆண்டவர் இயேசு அவனை குணமாக்கி வாழ்க்கையில் போற நம்பிக்கை. எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. இதுவரை படுத்த படுக்கையாக இருந்தேன், இனி எனக்கு ஒரு வாழ்வில்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் என்று படுத்த படுக்கையாக இருந்தேன். ஆண்டவர் இயேசு வந்தார், என்னை பார்த்தார், எனக்கு அற்புதம் செய்தார். எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. இப்போ நான் நடக்கிறேன், என்னால் வேலை செய்ய முடியும், என்னால் வாழ முடியும். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. புதியதொரு அத்தியாயத்தை ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையில ஆரம்பித்து வைத்தார். காரணம் என்ன? அவன் அக்கிரமங்களை மன்னித்து அவன் நோய்களை குணமாக்கினார். அடுத்து சொல்லப்படுறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. நல்ல கவனிங்க, அக்கிரமங்களை மன்னித்தது மட்டுமல்ல, நோயை குணமாக்கிறது மட்டுமல்ல, அடுத்து என்ன தெரியுமா? பிராணனை, ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அர்த்தம் என்ன? நித்திய அழிவுக்கு, அதாவது நரகத்தின் தண்டனையிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து என் பிராணனை, என் ஜீவனை மீட்டு காத்தார். யார் இதை செய்ய முடியும்? எவர் இதை செய்ய முடியும்? நரக அக்னியில இருந்து அவர் பிராணனை ஆண்டவர் இயேசு காத்தார். ஆகவே ஆண்டவர் மனுஷனை மீட்கிறவராக, ரட்சிக்கிறவராக, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவராக இருக்கிறார். மட்டுமல்ல கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூடுகிறாராம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார். கழுகுக்கு சமாதானம் சமாதானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நேரம் பொறுப்பை சொல்கிறேன். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்ற. அப்ப நான் சொல்லுவேன், இவர்களெல்லாம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி நம்புகிறார்களோ, இவர்களெல்லாம் என் அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார் என்பதை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நிச்சயமாக சொல்வார். சங்கீதக்காரர் தன் ஆத்மாவுக்கே கட்டளை கொடுக்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாது. ஆகவே என்னுடைய செய்தி தலைப்பு, என் ஆத்மாவை நீ மறவாது. எனக்கு நன்றி மறவாத ஒரு உள்ளம் நமக்கு மிக மிக அவசியம். ஐ சீ இட் அகைன், நன்றியுள்ள உள்ளம், நன்றி மறவாத உள்ளம் நமக்கு தேவை. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை உணரும் போதுதான் அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றெடுக்குது பாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கத்த செய்த எல்லா நன்மைகளையும் சீக்கிரத்தில் மறந்து வருது. சோ நன்றி மறக்கிறது நன்றல்ல. என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டா, ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு என்று சொல்லி ஒரு சான்று வாக்கு. எனக்கு அறிவானுகளே, கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லி அதையும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-2 வாசி.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று,
கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று
அறிவாயாக.
அறிந்துகொள், நீ தெரிந்துகொள். தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, கடைசி நாட்களிலே எப்படி இருக்குமா காலங்கள், கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிந்துகொள். சோ அந்த கொடிய காலத்திலே, கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. படி,
எப்படியெனில்
தற்பிரியராயும்
தூம்புக்காரராயும் அகண்டை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் வேத பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பிள்ளனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
இப்படிப்பட்டவர்களை விலகு, நீ விலகு. கிட்டத்தட்ட 19 பாவ பட்டியல் அங்கு போடப்பட்டிருக்கு. இது கடைசி நாட்களிலே மனுஷர்களுக்குள்ளே காணுகிற அடையாளம். சில வியாதிகளுக்கு முன்பாக சில அடையாளங்கள் மனுஷனுடைய சரீரத்தில் தோன்றுவான். சோ அதுபோல கடைசி நாட்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக பட்டியல் போட்டு காண்றது. அதுல 7வது வருகிற காரியம் என்ன தெரியுமா? மனுஷர்கள் நன்றி அறியாதவர்களாக இருப்பார். நன்றி அறியாதவர்களாக இருப்பார். இதை நாம சில நேரத்தில் இதையெல்லாம் நாம கண்டுகொள்றது. நன்றி இல்லாத ஒரு 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 வாழ்வு தேவனை துக்கப்படுத்துற ஒரு வாழ்வு. மனுஷர் கணக்காக நான் உங்களுக்கு பேச முடியும். வேதத்தில் எடுத்து வேதத்தில் நன்றி மறந்து போனவர்களை குறித்து வேதத்தில் பலரை பார்க்கிறேன், பலரை பார்க்கிறேன். நீங்களும் நானும் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்து அவர்கள் நன்றி இல்லாத தனமாக நடக்கும்போது நம்முடைய உள்ளத்துக்கு வேதனை இருக்கா இல்லையா? சோ தேவன் நம்முடைய வாழ்வில் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்க ஒரு நன்றி இல்லாதவர்களாக நாம வாழ்ந்து விட்டால் ஆண்டவருடைய உள்ளத்துக்கு துக்கம் இருக்குமா இல்லையா? சோ பிள்ளைகள் தாம் பிதாவை சந்தோஷப்படுத்தவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் சொல்லப்படுது, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். ஆகவே நான் சிலத்தில் ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே நான் உமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ற ஒரு மகனாக இருக்கேன். அநேகர்னால ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படுது, வேதனைப்படுது. ஆனா உன்னால் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படத்தக்கதாக நீ நடக்கணும், நீ வாழணும், நீ வாழணும். ஏனென்றால் அவருடைய தீவு சேர்வர் அல்ல, அவருடைய நன்மையே செய்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம இருக்கணும். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நம்ம மறக்க கூடாது. இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறல்லவா? ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துறவர்களாக, நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஏனென்றால் கடைசி நாட்களில் ஜனங்கள் நன்றி அறிவு இல்லாதவர்களாக இருப்பார்களா? எனக்கு அருமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகள், உதவிகள், கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் நமக்கு தந்திருக்க சுகம், பலம், ஆரோக்கியத்துக்காக நாம் நன்றி சொல்லுவோம். வியாதி இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சுகமாக்கினார். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் வியாதியே வராமல் காத்தாரே, அதற்காகவும் ஆண்டவருக்கு சோதனம் என்று நினைக்கிறேன். ஹலோ, இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஃபிட்டா இருந்தோம், வியாதி வராதபடி கர்த்தாவை உங்களுக்கு சோதனம். யாராவது நாம அப்படி நன்றி சொல்றோம், இந்த ஆண்டு முழுவதும் நோய் இல்லாதபடி வியாதி இல்லாமல் ஆண்டவரே என்னை காத்தீர், ஆரோக்கியம் தந்தி, சுகபலம் தந்தி, சோதரம் ஐயா, நன்றி யாராவது சொல்றோம். இஸ் எ மைட்டி கவுன்சிலர், தந்த ஆலோசனைகள், தந்த தெய்வீக பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன். உனக்கு விரோதமாக ஒரு எதிரி எப்பயும் உன்னை சுத்திட்டு திரியறான்னு உனக்கு தெரியுமல்லவா? உன்னை காக்கிற நிழலாக தேவன் இருக்கும் வரைக்கும் அந்த எதிரி உன்னை தொடாதபடி உன்னை பாதுகாக்கிறாரே. இரவன் பயங்கரத்துக்கும் இருநடுமானும் கொள்ள நோக்கி, பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், இவையெல்லாம் நாம் கண்களாலே பார்க்க முடியாது. ஆனா இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூ, தேர் இஸ் சம்திங். உன் கண்களாலே பார்க்காததை நீ நம்ப மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். உன்ன போல ஒரு பயங்கரம் உண்டால் உலகத்தில் வேறு ஒருவருமே இருக்க முடியாது. இரவின் பயங்கரம் நாம் அதை கண்களால பார்க்க முடியாது. இருளில் நடமாடும் கொள்ள நோய், கொள்ள நோய்கள் இரவிலே தான் நடமாடுதான் என்று வேதமே நமக்கு, இது ஒரு மருத்துவ புத்தகம் பாருங்க. ஸ்தோத்திரம், கண்களாலே அதை பார்க்க முடியாது. பகலிலே பறக்கும் சத்துருவின் அம்புகள், தேவ பிள்ளைகளை தாக்கவும் தைக்கவும் சத்துருவின் அம்புகள் அங்காங்கே பறந்து கொண்டே இருக்கிறது. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகளுக்கெல்லாம் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆகவேதான் யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் சுத்தி வேலெடுத்து பார்த்தார. ஒருவேளை யோபுடைய கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். இவன் ஒரு பரிசுத்தவா, இவன் ஒரு தேவனுடைய மனுஷன், தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஆகவே இவனை சுத்தி தேவனுடைய வேலை, பாதுகாப்பு வேலை போடப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளே நான் உட்புக முடியாது என்று சொல்லி பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வேலையை அவன் பார்த்தா, ஆகவேதான் போராட எங்கு தேவனிடத்துல அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடு. ஏன்னா நீ அவரை சுத்தி வீடடிச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறேன், தொட முடியல, அவனை தாக்க முடியல, அவனை அட்டாக் பண்ண முடியல, அவன் குடும்பத்தை அட்டாக் பண்ண முடியாம இருக்குது. நீ எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அவன் வீட்டில பிரவேசிக்க, அவன் குடும்பத்திலே கிரிய செய்ய நீர் எனக்கு அனுமதி கொடு. தெய்வீக பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன். உன்னதமானவனுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலிலே தங்குவான். த டிவைன் ப்ரொடெக்ஷன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனையே காண்ப. ஏன் தெரியுமா? துன்மார்க்கருக்கு தெய்வீக பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு இல்லவே இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், 1000 அசுத்த ஆவிகள் உலாவலாம், ஆனா உன்னை தொட முடியாது. ஏன் தெரியுமா? தெய்வீக பாதுகாப்பு, த டிவைன் ப்ரொடெக்ஷன் உனக்கு இருக்கிறபடியால் தொடவே முடியாது. இதை சொல்லும்பொழுது எனக்கு என்ன யாவப்படுதுடா, எலிசா என்கின்ற தீர்க்கதரிசி அவர் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். அதிகாலை வேலைக்காரர் எழுப்பி வெளியில வாரா, வீட்டை சுத்திலும் இருக்கிற இடத்தை சுத்திலும் சீரிய படைகள் நிறைந்து போயிருக்கிறது. ஒரு எலிசாவை அரெஸ்ட் பண்றது, வேலைக்காரன் பயந்து, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், உம்மை பிடிக்கிறதுக்கு இங்க எதிரி படைகள் வந்து சூழ்ந்திருக்கிறது. தேவனுடைய மனுஷன் பயப்படல, பதறல, கூப்பிடல. அவர் சொல்றாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கணும் பார்க்க, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நமக்கு தேவ பாதுகாப்பு இருக்குப்பா. தேவன் அறியாமல் நம்மளுக்கு அவர்கள் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவரே, என் வேலைக்காரன் கண்களை திறந்தல், அவன் ஜோமனா, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட எலிசாவை சுத்திலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகள். உலகத்தில் அவன் பார்த்ததெல்லாம் என்ன, மாமிசமான குதிரைகளும் ரதங்களும் தான். ஆனா எலிசாவை சுத்தி இருக்கிறதெல்லாம் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகள். த டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு. இந்த ஆண்டு முழுவதும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். சேதம் அணுகாதபடி, சத்துரு நெருங்காதபடி, பிசாசு புறையோடி போகாதபடி தேவ கரம் நம்மை பாதுகாத்த தேவ தயவுக்காக நாம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். விபத்துகள், ஆபத்துகள், தீமைகள், பிசாசின் சோதனைகள், சத்துருவின் கண்ணிகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்த தெய்வீக பாதுகாப்பு தேவனுடைய அனுசரணை ஒத்தாசைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு தந்த ஆறுதல்கள், அவைதி, அவரிக்கை, சமாதானம், மனுஷ தயவு, இவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆண்டு முழுவதும் சபையை போஷித்து பாதுகாத்து நடத்தி இருக்கிறாரு. ஒரு குடும்பத்தை நடத்துறதே எவ்வளவு கடினமாக இருக்கிறது, ஒரு சபையை நடத்துறது என்பது இலகுவான காரியம் இல்லை. ஆண்டவர் இயேசு சபை குறித்து சொல்லும் பொழுது, என் சபையை நான் ஐ வில் பில்ட் அப் மை சர்ச், என் சபை, சபையாருடையது, கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சந்தேகமில்லை, என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லிட்டு சொன்னாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்ப சபையை குறித்து இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் பொழுது பாதாளத்தையே குறிப்பிட்டதை நாம் கவனிக்கும். ஏன் தெரியுமா? சபைக்கு விரோதமாக எப்பொழுதும் பாதாளத்தின் வாசல்கள் மோதிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்றது தேவனுடைய சபைகள் தான். ஆகவே சபைகளை சிதறடித்தார், சபைகளை கெடுத்தால், சபைகளை உடைத்தால் சத்துருவுக்கு கொண்டாட்டம். ஆகவேதான் சபைகளுக்கு விரோதமாக சத்துரு போராடி கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவ கரம் சபையை காக்கும் வரைக்கும், ஆண்டவர் இயேசு சபையை கட்டும் வரைக்கும், ஆண்டவர் இயேசு சபைக்கு தலைவராக இருக்கும் வரைக்கும், பிரதான வேப்பராக இருக்கும் வரைக்கும் எந்த சத்துருவும் எதுவும் செய்ய முடியாது. என்றால் தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று வேதம் சொல்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு இலங்கையிலே ஆண்டவருடைய பணியை செய்ய எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு எத்தனையோ நமது ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். உங்க மனசாட்சிக்கு தெரியும், நீங்கள் ஜபித்த போது உங்கள் ஜபங்களுக்கு ஆண்டவர் எத்தனை பதில்களை தந்திருக்கிறார். சாதாரண மனுஷர்களாக்கி நாம் ஆண்டவர் நோக்கி ஜபித்த போது நம் ஆண்டவர் நமக்கு பதில் தந்தார். இன்றைக்கு சாட்சி சொல்ல கேட்டோமே, நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறவர். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவளாக, நன்றி உள்ளவளாக கிறக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமாகும். நான் முடிக்கிறதுக்கு முதல் வேதத்திலே சில நன்றி இல்லாமல் போன ஒன்றன்று மனுஷர்களை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் வரும்புறேன். ஏன் தெரியுமா? நாமும் அப்படி இருந்திடக்கூடாது. தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் ரட்சிப்பையும் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்றி இல்லாதவர்களாக போடாதபடி கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க நம்மை நாம் கொடுப்போம். இந்த வருஷத்தின் முடிவிலே வந்து நின்று தேவன் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னை நடத்தினிருப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியுள்ள மனதோடு நான் உண்மை துதிக்கிறேன் என்று நாம் சொல்லும் வந்தார் கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆண்டவரே, நாபத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஒரு வசனம் படிங்க. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம், 9வது அதிகாரம் 19-21 நாம் வாசிக்கிறது. சீக்கிரமார்,
சாமுவேல் சவுலுக்கு பிறவி உத்தரமாக, நான் ஞான திருச்சிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாம போன கழுதுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரவாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமீன் கோத்திரத்தான் அல்லவா, பெஞ்சமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வார்.
பாருங்க, இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமீன் கோத்திரம், பெஞ்சமீன் கோத்திரத்திலே அற்பமான குடும்பம் என் குடும்பம், கோத்திரத்திலே சிறிய கோத்திரம், அந்த கோத்திரத்திலும் என் குடும்பம் அற்பமான குடும்பம், சிறிய கோத்திரத்திலிருந்து அற்பமான குடும்பத்திலிருந்து ஆண்டவர் சவுலை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலை ஆளுகிற முதல் ராஜாவாக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். எனக்கு முடியுங்க, சவுல் கற்பனையே பண்ணி பார்த்திருக்க மாட்டா, நான் இஸ்ரவேலுக்கு அரசனாவேன், ராஜாவாகுவேன் சொல்லி. அவன் நினைச்சே பார்த்திருக்க வேண்டாம். அவன் உள்ளத்திலிருக்கு நினைவு என்ன? அவனே சொல்றான் பாருங்க, என் கோத்திரம் சிறியது, என் குடும்பம் அற்புமானது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வருவேன்னு சொல்லி நினைத்து பார்த்துக்கிறதுக்கு இடமே இல்லை. அவன் கற்பலேனும் அவன் யோசித்து பார்த்திருக்க மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து தன் ஜனத்தை ஆளுகிற அந்த மிகப்பெரிய ராஜ உரிமையை அவனுக்கு ஆண்டவர் அளித்தான். ஆனால் நடந்தது என்ன? அவன் ஆட்சிக்கு வந்து இரண்டாவது வருஷத்திலேயே பாதுபாடி போயிட்டான், திசை கெட்டு போயிட்டான். சவுல் எங்கேயாவது தேவனை தேடினதாகவோ தேவன வழிகளில் நடந்ததாகவோ நாம் பார்க்க முடியாது. தேவன் அவனை உயர்த்தி ராஜாவாக ஏற்படுத்தின போதும் கர்த்தர் என்னை உயர்த்தினார், ஆண்டவர் எனக்கு ஆளுகை தந்தார், அவரே தேவன் என்று ஒரு நன்றி ஒரு உள்ளம் அவனுக்குள்ள இருக்கல. அப்படி இருந்திருக்குமாக இருந்தால் தன்னை உயர்த்தின தேவனுக்கு அவன் நன்றியுள்ளவனாக வாழ்ந்திருப்பான், அவருக்கு பிரியமாக அவன் நடந்திருப்பான். ஆனால் தன்னை உயர்த்தின தேவனை, தனக்கு ஆளுகையை தந்த ஆண்டவரை, தன்னை அரசனாக மாற்றின ஆண்டவரை மறந்து தன் இஷ்டம் போல வாழ்ந்து மனம் போல வாழ்ந்து மடிந்து போனான். அவன் முடிவு பயங்கரமாக இருந்த சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை மறந்து மனம் போல வாழ்ந்து மடிந்து போனானே. சோ தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ராஜாவாக ஆளுகை செய்திருந்தாலும் தேவனை மறந்து தன் இஷ்டம் போல வாழ்ந்தான். முடிவு நாம் பின்பற்றத்தக்கதல்லவே. நான் என்ன சொல்லுகிறேன், நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் நமக்கும் இந்த சோதனை இருக்குது, நாமும் ஆண்டவரை மறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே சங்கீதக்காரன் சொன்னது போல, நாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆகவே தேவன் செய்த நன்மைகளை மறவாத ஒரு மனுஷன்தான் தேவனோடு நெருங்கி நடக்க முடியும். தேவன் செய்த நன்மைகளை மறவாத ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். சோ நன்றி மறந்த ஒரு மனுஷன் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? ஆகவே என்ன கருமானவர்களே, சவுலே ராஜாவாக்கினாரு, ராஜரீகத்தை கொடுத்தாரு, அரசனாக்கினாரு, அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா அவனோ தன்னை உயர்த்தின தேவனை மறந்து மனம் போல வாழ்ந்து இதில் நம்முடைய முடிவு பரிதாபமாக போனதை நாம பார்ப்போம். ஆகவே நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சித்த ஆண்டவரை, நம்ம வாழ வைத்த ஆண்டவரை நாம் மறவாதபடி அவனுடைய வழிகளிலே நடக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமே. உபாகமம் 32 அதிகாரம் சீக்கிரம் முடிய, உபாகம் 32 அதிகாரம் படிங்க. உபாகம் 32 அதிகாரம் 15 வசனத்துக்கு படி.
ஜெருரன் குளைத்து கொளுத்து போய் உதைத்தான், கொளுத்து ஸ்தூலித்து நிணம் துண்ணி போய் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான்.
18 படிங்க.
அந்நிய தேவர்களால் அவர்களுக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவறுப்பான கைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கு எவலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய்,
உன்னை
பெற்ற தேவனை மறந்தாய்,
பெற்ற தேவனை நீ மறந்தாய். என்ன நடந்தது? அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களே, எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களே, ஓங்கிய கருத்தினாலும் புயத்தினாலும் வழிநடத்தி இப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து வைத்த போது ஒரு குறைவும் இல்லை. வரும்பறது எல்லாம் சாப்பிட்டு புசித்து குடித்து ஸ்தூலித்து நெடுந்துணி கொளுத்து போன போது தன்னை அழைத்த தேவனை இருந்துதான் உதைத்தான். பாண்டவர் சொன்னாரு, உன்னை ஜெனிப்பித்த கண்மணியை மறந்தாய். தேவனை ஏன் தெரியுமா? செல்வம் பொருளுது, ஒரு குறைவும் இல்லை. ஆகவே தேவனை மறந்தன. இன்னைக்கு அநேகருக்கு வசதிகள் வாய்ப்புகள் வரும் பொழுது தங்களை உண்டாக்கிற தேவனை மறந்து போடுகிற ஒரு பெரிய அபாயம் இருக்கு. நெருக்கம் வருகிற போது தேவனை தேடுவார்கள். ஆகவே வாழ்க்கையில அடிக்கடி நெருக்கம் வர்றதும் நல்ல போலத்தான் இருக்குது. பாடுகள் வரும் பொழுது கத்தாவே நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே அவ்வப்போது நம்முடைய வாழ்விலே பாடுகள் வருவதும் நலன்தான். ஜனாதிபதிகள் பாபசர் நெருக்கப்படும் பொழுது கத்தரை நோக்கி கூப்பிடுவார். பிறகு காரியங்கள் எல்லாம் இலகுவாய் காரியங்கள் எல்லாம் இலகுவான பிற்பாடு அவர் மறந்துடுவார். அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான், காரியங்கள் எல்லாம் இலகுவாக கைகூடி வரும் பொழுது ஆண்டவரும் மறந்துடுவார். பிறகு நெருக்கம் வரும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், கற்றாலே எனக்கு இறங்கும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம தேவைக்காக நாம் தேவனை தேடுறமே ஒழிய தேவனை தேவனாகவே தேடுறவர்கள் எத்தனை பேர் நம்ம மனசாட்சி அறியும். நெருக்கங்கள் வரும்பொழுது நாம தேவனை தேடுவது தவறில்லை, ஆனா நெருக்கங்கள் வரும்பொழுதுதான் நாம் தேவனை தேடுவோமாக இருந்தால் நம் தேவைகளுக்காக தேவனை தேடுவோம் ஒழிய தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார்கிற அடிப்படையில் தேவனை நாம் தேடவில்லையே. அடிமைத்தனத்தில் இருந்தார் 400 ஆண்டு, சுதந்திரமற்று இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை விடுவித்து 40 ஆண்டுகள் வழிநடத்தி ஆசீர்வாதமான தேசத்தில் அவர்கள் அமர்த்தின போது அவர்கள் உண்டு புசித்து குடித்து தங்களை விடுவித்து தங்களை வாழ வைத்த தெய்வத்தை மறந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் வருகிற வசதிகள் வாய்ப்புகள் நன்மைகளினால நம்மை உண்டாக்கின தேவனை நாம் மறவாமல் இருக்க ஜாக்கிரதை இருப்போம். எனக்கு தெரியுமைங்க, கத்தருக்கு முன்பாக சொல்றேன், எத்தனை பேருங்க ஒன்றா ரெண்டா எவ்வளவு பேருக்கு ஜபித்த போது எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செஞ்சார், அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு போட்டாங்க. ஆண்டவர் தேடல் நன்மைகளுக்காக ஆண்டவரை தேடினார். நாம ஜெபம் பண்றது கேட்டு ஆண்டவர் நன்மை செஞ்சார், ஆனா அந்த நன்மையை பெற்றுட்டு அப்படியே போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை நான் வாசிக்கிறேன், லூக்கா சுவிசேஷம் 17:11 படிங்க.
பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயான நாடுகளின் வழியாய் நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று ஐயர் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு எதுவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்பற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திர அஞ்சலித்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே?
பாருங்க, 10 குஷ்டரோகிகள். இந்த குஷ்டரோகத்தை குறித்து நான் பேசிக்க, பயங்கரமான ஒரு வியாதி. இன்றைக்கும் குஷ்டரோகம் மருத்துவத்துக்கு ஒரு சவாலாகவே இருக்கு. இன்று வரைக்கும் இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பயங்கரமான ஒரு வியாதி. என்னை கேட்டீங்களா? இருந்த குஷ்டரோகம் ஒரு பாவத்தின் விளைவே ஆகும். எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு வேலை நீங்க கேட்கல, சொல்ற கேளுங்க. நிறைய தீக்கதரிசி மோசைக்கு விரோதமாக பேசின உடனே தேவன் கோபம் கொண்டார், இறங்கி வந்து நேரே பேசினார். தேவன் பேசி முடிந்த உடனே என்ன நடந்தது? நிறைய உறைந்த மழையை போல குஷ்டரோகியான, அர்த்தம் என்ன? அவருடைய பாவத்தின் தண்டன். எலிசாவின் கைகளுக்கு தண்ணி வார்த்து கேஸ், பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு நாகமரணத்தில காணிக்கைகளை அபகரித்துக் கொள்ள தீக்கதரிசிக்கு தெரியாம ஒளிய கள்ளமாக ஓடி பொய்யை சொல்லி வஸ்திரத்தையும் படத்தையும் பெற்றுக் கொண்டு திரும்பி வந்தார். நடந்தது என்ன? நாகமாரின் குஷ்டம் உன்ன மாத்திரம் இல்ல, உன் சந்ததியை தொடங்க. இதுக்காகத்தான் நான் சொல்றேன், உன் சந்ததிக்கு சாபத்தை தேடாது. பொன்னையும் பொருளையும் தேடி, பொன்னையும் பொருளையும் தேடி கடைசியாக சந்ததிக்கே சாபத்தை தேடி வச்சுட்டாங்க. உன்னையும் உன் சந்ததியும் தொடர கடவுள். உடனே அவன் குஷ்டரோகியானார். அர்த்தம் என்ன? அவள் செய்த பாவத்தின் விளைவு குஷ்டநோய். உசியா ராஜா ஆண்டவர் அவளுடைய கூட இருந்தபடியால் அனைத்து காரியங்களும் அவளுக்கு அனுகூலம், காரியங்கள் அனுகூலமாக வந்தபோது அவன் மீட்டுமை அடைந்து. உசியா என்றாலே மன மீட்டுமை என்று அர்த்தமா. ஆகவே நமக்குள்ளே இருக்கிற உசியாக்கள் மடிந்தால்தான் நாம் தேவனை தரிசிக்கவோ தேவனோடு பேசவோ முடியும், அல்லது தேவன் நம்மோடு பேச முடியும். ஏன் தெரியுமா? உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீட்டிற்கு கண்டேன். எப்பொழுது தீர்க்கதரிசி கண்டாரா? உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தை. அப்ப உசியா ராஜா மரணம் அடையும் வரைக்கும் ஆண்டவரை பார்க்க முடியல. ஹலோ, நான் சொல்றது விளங்குதா? நமக்குள்ள இருக்கிற மனமேட்டிமைகள் உடையும் வரைக்கும், நமக்குள்ள இருக்கிற மனமேட்டிகள் அகலும் வரைக்கும் நாம் செபிக்கலாம், துதிக்கலாம், தேவன் நம்மோடு இடைபெற முடியாது. ஐ சே இட் அகைன், ஓகே, வி மே பிலீவ் இன் காட், ஐ டோன்ட் மென்ஷன் அபவுட் தட். நாம் தேவனை நம்புறவங்களாக இருக்கல, அது குறித்து சொல்லல. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உசியாக்கள் மனமட்டிமைகள் உடையும் வரைக்கும் அகலும் வரைக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்மோடு இடைப்படவே முடியாது. பொறுமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக வந்தபோது மனமட்டிமை. ஆகவே ஆலயத்துக்குள்ள போனா ஆசாரியர்கள் மாத்திரம் செய்கிற பணியிலே இவன் தைரியமாக உள்ளே பிரவேசித்து தூப கலசத்தை எடுத்து தேவனுக்கு முன்பாக தூபம் கட்ட ஆயத்தப்படுற. ஆசாரிகள் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே கண்டிப்பாக கட்ட. ஆனா இவனோ தேவனுக்கு பயப்படாமல், நான் ராஜா, ஐ ஆம் த கிங், ஐ ஹவ் பவர் அண்ட் அத்தாரிட்டி, ஹூ கேன் ஆஸ்க் மீ, யார் என்னை கேட்கறது? லீவ் எவ்ரிபடி, எல்லாரும் தங்க. தூப கலசத்தை எடுத்தான், தேவனுக்கு முன்பாக தூபம் கட்ட ஆயத்தம், மனமேட்டிமை. அந்த நேரத்தில் திடீரென்று அவர் நெத்தியில குஷ்டரம், பாவத்தை போல. அதனால்தானே என்னவோ பழையற்பாட்டிலே லேவியர் ஆகமத்தில் குஷ்டரோகத்தை குறித்து ஒரு சில அதிகாரங்களே இருக்குது. ஒரு குஷ்டரோகி சுஸ்தமானா அவர் எங்க போகணும்? ஆசாரத்தில் போகணும். இங்க இயேசு 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்கிட்டு என்ன சொல்ல தெரியுமா? ஆசாரியருக்கு போய் உங்களை காண்பீங்க. குஷ்டரோகம் போய் ஆசாரிய அவங்க போகும் வழியில் அவங்க சுத்தமாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 10 குஷ்டரோகி இயேசுரத்தில் வர ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் கத்தர் மறதுருவினார். 10 பேரையும் சுத்தமாக்கின. இவனை கவனிங்க, அதுல ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்து தான் சுத்தமானதை உணர்ந்து ஆண்டோட பாத்திரம் விழுந்து நன்றி சொல்றது. இப்ப ஆண்டவரிடத்துல வாயிலிருந்து வார்த்தை வருது, என்ன தெரியுமா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் இங்கு. தேவனை மகிமைப்படுது, கர்த்தருக்கு நன்றி சொல்ல சுத்தமான மிகுதி 9 பேர் இங்கு ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருது. நன்மையை பெற்றார்கள், அந்த நன்றி இல்லாமல் போய்விட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அந்த பெருங்கூட்டத்தில் சேர்ந்திருக்கூடாது. பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை நாம பெற்று நாம் ஒரு நன்றி உள்ள உணர்வோடு நாம வாழணும். நம்மிடத்தில் இருக்கிறது எது தேவன் நமக்கு தராதது? அப்படின்னா பிசாசு கொடுத்ததை நம்ம வச்சிருக்கிறோம். சுகமோ பலமோ அறிவோ ஆற்றலோ என்ன பணமோ பொருளோ பட்டமோ வட்டமோ நமக்கு என்ன நன்மையான எந்த ஈவும் சோதிகளும் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது என்று வேதம் சொல்றது. ஆகவே எனக்கோ என் குடும்பத்துக்கோ இருக்கிறது எல்லாமே அவர் எனக்கு தந்ததுதான். வேற எந்த கதையோ கம்பரமாஸ் விசாசத்திலிருந்து ஒன்று நமக்கு வரல, வரபடிய அவசியமும் இல்லை. அது துன்மார்க்கரு கூடத்தில் இருக்கிறது. ஆனா நீதிமான்களுடைய கூடாரத்திலோ தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய கரம் இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வழித்தல் இருக்கிறது, தேவனுடைய ராட்சியம் இருக்கிறது. பாரு, ஆகவே 10 பேர் சுத்தமானார்கள், அதுல ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்து நன்றி சொன்னார். நமக்கு எத்தனையோ அற்புதங்களை ஆண்டு செய்யறாரு, ஆனா நம்ம பலர் நாம் அதை சொல்றதில்லை. போச்சு, அப்படி சொல்றதுனால ஆண்டவரை நாம மகிமைப்படுத்துறோம். மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு அது ஏதுவாக இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் நம்ம நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்தார், உன் குடும்பத்தில் காத்தார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளாலும் நீ தந்த மன்னிப்புகளாலும் நீ பாராட்டின கிருபையில தான் நான் வாழ்றேன். உமக்கு ஸ்தோத்திரம்மா. இந்த ஆண்டு முழுவதும் என்னை காத்திருக்கிறேன். அடுத்த வருஷமும் நீதான் ஐயா. வருஷங்கள் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. நீர் என்னை காக்கிற தெய்வம், நீர் நடத்துறது. இந்த ஆண்டு முழுவதும் நடத்துறவரே அடுத்த ஆண்டும் என்னை நடத்து. கத்தாவே என்னை காத்தரணும். அன்றொருத்த நான் வண்டாடலாமே. தேவன் நமக்கு செவ்வடுப்பா செவ்வடுமா சார்.